ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 44 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளையை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவன். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது வெறும் திருப்பலி, ஜபங்கள், தியானங்கள் போன்ற ஆன்மீக காரியங்களுடன் அது தன்னுடைய பணியை நிறைவு செய்யவில்லை. மாறாக இந்த காரியங்களையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய செயலுள்ள ஆன்மீகத்தில் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது பல கிளைகளை விட்டு தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஏழை எளியவர்களுக்காக, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக பொருளாதார உதவியை நம்முடைய திரு அவையானது செய்து கொண்டு வருகின்றது. மேலும் முதியவர்களுக்காகவும் அனாதையாக விடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய படிப்பிற்காகவும் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திரு அவையானது பணி செய்து கொண்டு வருகின்றது. மேலுமாக தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள், மேலுமாக எய்ட்ஸ் போன்ற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட அனாதையாக விடப்பட்ட பல்வேறு நபர்களுக்கும் நம்முடைய திரு அவையானது பணி செய்து கொண்டு வருகின்றது. மேலுமாக குறிப்பாக வெளிநாடுகளில் அகதியாக விடப்பட்ட மக்களுக்கு இன்னும் நாம் அதிகமான கவனத்துடன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி குரல் எழுப்பிக் கொண்டு வருகின்றார். இவ்வாறாக அகதிகளுக்கும் நம்முடைய உதவியானது தேவைப்படுகிறது. அவர்களுக்கும் இப்பொழுது உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. மேலுமாக இப்படிப்பட்ட சமுதாய காரியங்களில் மிக முக்கியமான பணியை நம்முடைய திரு அவையானது செய்து கொண்டு வருகின்றது. அந்த பணி என்னவென்றால் சிறை பணி. அதாவது சிறையில் இருக்கின்ற இல்லவாசிகளுக்கு, அப்படிப்பட்ட கைதிகளுக்கு இந்த திரு அவையானது உதவி செய்வதற்கு பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. காரணம், அடிப்படையிலே நாம் பாதிக்கும் போது ஆதிக்கவாதிகளால் குற்றவாளியாய் என்று சுமத்தப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பார்வையில் அவர் ஒரு மீட்பராக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கின்றோம். எனவே ஒவ்வொருடைய பார்வை பொறுத்து ஒருவர் குற்றவாளி அல்லது குற்றவாளி இல்லை என்பது நம்முடைய பார்வையில் தான் இருக்கிறது. என்னதான் அவர்கள் குற்றங்கள் செய்திருந்தாலும் மீண்டுமாக கடவுளுடைய இரக்க கண்ணோடு அவர்களை பார்க்கும் பொழுது மீண்டுமாக அவர்கள் மனம் மாறி வரக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த சிறைப்பணியானது நம்முடைய திரு அவையால் வழிநடத்தப்படுகின்றது. இப்படியாக இந்த சிறைப்பணியில் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு 4 வருடங்கள் எனக்கு கடவுள் கொடுத்தார். எனவே 4 வருடங்களாக அந்த சிறைப்பணியில் இருந்து என்னால் முடிந்த காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தேன். அதிலும் குறிப்பாக இந்த இல்லவாசிகளுடைய குடும்பத்திற்காக, இல்லத்தில் இருக்கின்ற அந்த இல்லவாசிகளுடைய குழந்தைகளுடைய படிப்பிற்காக, பொருளாதார வசதியை செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் செல்வோம். ஆலயத்திற்குள் சென்று திருப்பலியினுடைய நிறைவில் இந்த இல்லவாசிகளுடைய பணி எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் எடுத்துரைப்போம். சிறை என்பது வெறும் ஒரு தண்டனைக்குரிய ஒரு பகுதி மட்டுமல்ல, மாறாக அந்த தண்டனையிலிருந்து மீறி அவர்களுக்கு மன வாய்ப்பளிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு புனிதமான இடம் அந்த சிறை என்று அவர்களுக்கு எடுத்து கூறி, அவருடைய குழந்தைகளுடைய நிலைமையெல்லாம் எடுத்து கூறி, அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக நாங்கள் பொருளாதார உதவியை கேட்போம். எனவே திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு நாங்கள் பிச்சை எடுப்பதை போல இறைமக்கள் தருகின்ற அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து அந்த இல்லவாசிகளுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகையை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக திருச்சியில் இருக்கின்ற புத்தூர் என்ற பங்கில் நாங்கள் அந்த காணிக்கையை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது, அவற்றையெல்லாம் எடுத்து முடித்த பிறகு அவற்றையெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். எனவே பங்கு தந்தையிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் ஓடோடி வந்தார். ஓடோடி வந்து அவர் தான் வைத்திருந்த ஒரு சொற்பமான பணத்தை எங்களிடம் கொடுத்து சென்றார். அந்த பணத்தை நாங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த பணமானது வெறும் 10 ரூபாய் தாள்களாக இருந்தது. அவற்றையெல்லாம் பிரித்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அழுக்கடைந்த நிலையில் அந்த தாளானது இருந்தது. அவற்றையெல்லாம் எண்ணி முடித்த பிறகு நாங்கள் பங்கு தந்தையை சந்தித்தோம். பங்கு தந்தையை சந்தித்து கணக்கெல்லாம் ஒப்படைத்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை அவர்கள் கூறினார்கள், கடைசியாக ஒரு நபர் வந்தாரே, அவர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தாரா என்று கேட்டார். அம்மா ஃபாதர் கொடுத்தாரு, ஆனால் அந்த பணம் எல்லாம் ரொம்ப கசங்கி இருந்துச்சு, ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை தம்பி, அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் ஃபாதர் சொல்லும்போது, அவர் வந்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கின்ற அந்த பிளாட்ஃபாரத்தில் அவர் ஒரு சிற்றுண்டி வைத்து கொண்டு காலையில் வரும்வங்களுக்கு இட்லி தோசை அப்படின்னு சுட்டு கொடுக்குற அந்த ஒரு சிறிய தொழிலை, கூலி தொழிலை அவர் செய்து கொண்டு வருகின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர் இரவு பணியை முடித்து கொண்டு வரும் பொழுது அவர் வைத்திருக்கின்ற அந்த கல்லாப்பட்டியிலிருந்து சிறிய காசுகளை எடுத்து ஒரு தனியாக ஒதுக்கி வைப்பார். எதற்கென்று ஒதுக்கி வைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இப்படியாக ஆன்மீக காரியங்களில் குறிப்பாக கோவில்களில் ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் இவர் அந்த பணத்தை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் இப்பொழுது அவர் உங்களுக்காக இந்த சிறை பணிக்காக அவர் தான் ஒதுக்கி வைத்த அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னபோது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகவும் வியப்பாக இருந்து, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த பணக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு ஏழை தன்னுடைய அன்றாட பிழைப்புக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை கடவுளுக்கு என்றும் இறை மக்களுக்கு என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டுமே என்று தனியாக ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிந்தது. எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வியப்பாக இருந்தார். எனவே அவருடைய வாழ்வு எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்வை தந்தது. இன்னும் இந்த சிறைப்பணியை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவி தொகையை நானும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற உணர்வை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அன்பார்ந்தவர்களை, இந்த ஒதுக்கி வைத்தல் என்று பார்க்கும் பொழுது, ஒதுக்குதல் என்ற வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது அது எதிர்மறை தன்மையை தருகின்றது. எனவே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும், அல்லது தேவையற்ற பொருட்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நாம் விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் என்று ஒரு எதிர்மறையான தன்மையை அந்த வார்த்தையானது கொடுக்கின்றது. ஆனால் அந்த வார்த்தையிலும் நேர்மறை தன்மை இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே ஆண்டவருடைய சீடர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக பரணபாவும் சவுளும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தூய ஆவியார் தோன்றி அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். எனவே பரணபா என்ற ஒரு நபரையும் சவுல் என்ற நபரையும் நீங்கள் தனியாக ஒதுக்கி வையுங்கள், நற்செய்தி பணிக்காக அவர்கள் எனக்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை தூய ஆவியார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். இந்த பர்னபா யார் என்று பார்க்கும் பொழுது பர்னபா இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவராக இருக்கின்றார். 12 சீடர்கள் ஒருவராக அல்ல, மாறாக இயேசுவினுடைய சீடத்துவ பட்டியலில் அவரும் ஒரு நபராக இருக்கிறார். பர்னபா என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஊக்குவிப்பவர், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் என்கரேஜ் பண்ணுறவர். எனவே ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது சூப்பர், நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அப்போ நம்ம தட்டி கொடுக்கும் பொழுது அந்த பணியை இன்னும் அதிகமாக செய்வதற்கு, நீங்கள் பாராட்டும் பொழுது இன்னும் அதிகமாக இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அது ஊக்குவிக்கையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொருளை கொண்ட பர்னபா என்பவர் சவுலோடு இணைகிறார். இந்த சவுல் யார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று தொடக்க காலத்தில் சுற்றித் தெரிந்தவர். ஆனால் எப்பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை அவர் பெறுகின்றாரோ அவர் செல்கின்ற வழியிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறுக்கீடு செய்கின்றார். அந்த குறுக்கீட்டில் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரை நம்பிய அவர் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றி வருகின்றார். எனவே இவர்கள் இருவரும் நற்செய்தியை அறிவிக்கின்ற, அதுவும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு, புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க இவர்கள்தான் மிகவும் சரியானவர்கள், இவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று தூய ஆவியார் அறிவுறுத்துகின்றார். எனவே தூய ஆவியாருடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்ட இவர்கள் இருவரும் அவருடைய வார்த்தைக்கு இணங்க செயல்பட்டார்கள். எனவேதான் ஆண்டவருடைய நற்செய்தி புறவிடத்து மக்களுக்கு வேகமாக பரவியது. அதன் வழியாக உலகெங்கும் இன்று நற்செய்தி பரவியிருக்கிறது என்றால் அன்று தூய ஆவியார் இவர்கள் இருவரையும் நற்செய்தி பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்று நமக்கு நற்செய்தியானது கிடைத்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உறுதியாக அறுதியிட்டு கூற வேண்டிய உண்மையாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற நல்லதொரு தூதுவர்களாக அவர்கள் மாறினார்கள். எனவேதான் ரோமேயருக்கு எழுதிய கடிதத்தில் பிரிவு 1 இறைவார்த்தை 1 பவுலடியா தன்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற விதமாக இவ்வாறு சொல்கின்றார். கடவுளுடைய நற்செய்தியை பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவன் நான் என்று பவுலடியார் எழுதுகிறார். எனவே அன்று தூய ஆவியார் அன்று ஒதுக்கினார் என்பதை இன்று ரோமைக்கு எழுதிய அந்த கடிதத்தில் பவுலடியார் முழுமையாக அறிந்து கொள்கின்றார். கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், கடவுள் என்னை அழைத்தார், அவருடைய பணியை செய்வதற்காக என்னை அழைத்தார், அதுவும் குறிப்பாக நற்செய்தி பணிக்காக என்னை முழுவதுமாக ஒதுக்கி வைத்தார். எனவே ஆண்டவருடைய பணியை ஏற்று செய்கின்ற எனக்கு நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை புனித பவுலடியார் முழுமையாக நம்பினார். அதனால் தான் அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற நல்லதொரு தூதுவராக இன்று நம்முடைய கைகளில் திருவிவிலியத்தில் அவர் 12 திருமடல்களை எழுதி நமக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களை, நாமும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை ஒதுக்கி வைக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 15 சொல்கின்றார். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். எனவே தாயின் வயிற்றினுள்ளே இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒதுக்கி வைக்கின்றார். இந்த மகன் இந்த மகள் என்னுடைய பணிக்காக தேவைப்படுகின்றார். அது ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி, சமூக பணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் கடவுளால் ஒதுக்கி வைக்கப்பட்டது. கடவுள் முன்குறித்து வைத்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் முன்குறித்து வைத்து அவருடைய இறை வார்த்தையின் வழியாக, அன்றாட ஜபங்கள் வழியாக, திருப்பலியின் வழியாக தனது திருவுளத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர் எந்த திருவுளத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். இவ்வளையும் கொடுத்த ஆண்டவர் இந்த திருவுளத்தின்படி நாம் வாழ்கின்றதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கின்றார். ஆனால் நம்முடைய பணி என்பது அதை முழுமையாக அறிந்து ஆண்டவருடைய பணியை செய்வதை தான் நம்முடைய முழு பணியாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் ஒதுக்கி வைக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, உதாரணமாக வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது சில பொருட்களை தேவையில்லை என்று நாம் ஒதுக்கி வைக்கின்றோம். சில பொருட்களை இது எனக்கு தேவை, இந்த பழைய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பழைய கேமராவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பழைய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது பழைய ரேடியோவாக இருந்தாலும் சரி, அந்த பழையதிலும் நாம் ஒதுக்கி வைக்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கிறது. இது என்னுடைய தந்தை பயன்படுத்தியது, இது என்னுடைய அம்மா பயன்படுத்தியது, நான் இது சிறு வயது நான் பயன்படுத்திய விளையாட்டுப் பொருள், எனவே இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது என்று சில பொருட்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம். எப்படியாக வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது சில பொருட்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோமோ, அதே போல நம்முடைய உள்ளம் என்ற இந்த இல்லத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த இல்லத்தை சுத்தப்படுத்தும் பொழுது சில நல்ல குணநலன்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு சில குணநலங்கள் தெரியாது. பல நபர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள், இந்த குணநலம் உன்னிடம் இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே அப்படிப்பட்ட குணநலன்களை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். நாம் பிரித்து பார்க்கும் பொழுது அந்த குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சில நபர்கள் ஊக்குவிப்பார்கள். எனவே அதை கொண்டு அந்த குணநலன்களை வாழ்ந்து காட்டிக்கொள்கின்ற நல்லதொரு நபர்களாக நாம் வாழ நாம் அன்றாடுவோம். மேலுமாக நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக, குழந்தைகளுக்காக, அல்லது குழந்தைகளுடைய திருமணத்திற்காக, அல்லது குழந்தையினுடைய படிப்பிற்காக சில பொருட்களை அல்லது சில சொத்துக்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோம். அல்லது ஒரு லேண்டு, ஒரு நிலத்தை வாங்கியிருப்போம், இந்த நிலத்தை நம்ம இப்போதைக்கு விற்க வேண்டாம், நம்ம குழந்தை பெரிதாக ஆனும்போது, அதுக்கு திருமணம் நடக்கும் பொழுது, அல்லது அதனுடைய உயர் படிப்புக்கு அந்த பணம் தேவைப்படும், எனவே நாம் அதை ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்கால வாழ்வுக்கு நாம் சில சொத்துக்களை நாம் ஒதுக்கி வைத்து கொண்டே இருக்கின்றோம். இதனுடைய வரிசையில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நிலை வாழ்வுக்காக, ஆண்டவரோடு ஒருங்கிணைந்து வாழ்கின்ற அந்த நிலை வாழ்வுக்காக நாம் எதை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம்? ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது, அல்லது இன்று நான் இறக்கும் பொழுது, நான் இறந்த பிறகு நான் ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது? நான் சேர்த்து வைத்த பொருளா, அல்லது நான் சேர்த்து வைத்த அருளா? எனவே நான் பிறர்களுக்கு உதவும் பொழுது அந்த உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மையானதை, அதை நாம் இன்னுமாக அதிகமாக ஒதுக்கி வைத்து நாம் செய்யும் பொழுது, நிச்சயமாக நாம் இப்பொழுது இறந்தால் கூட ஆண்டவருடைய நிலை வாழ்வுக்கு நாம் கண்டிப்பாக செல்வோம் என்பதை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேலுமாக நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற குழந்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விருப்பத்தின்படி அவர்கள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நாம் அவர்களை ஒதுக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இறைவன் மீது அதிகமாக பக்தி கொண்டால் அவர்கள் இறை அளத்தலில் ஊக்குவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படியாக அவர்களை இறை பணிக்காக ஒதுக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நபர் ஒரு குருவாகவோ, அல்லது ஒரு அருச்சகோதரியாகவோ, அருச்சகோதரனாகவோ மாறும் பொழுது அந்த ஆசிர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார், எனது ஆசி உமக்கு உண்டு என்று ஆண்டவர் நிச்சயமாக கூறியிருக்கிறார். நீரே ஆசியாக மாறுவாய் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நல்ல குணங்களையும், நல்ல பழக்க வழக்கங்களையும், நல்ல சொத்துகளையும், நல்ல அருள்களையும், நல்ல செயல்களையும் நாம் கடவுளுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும். யாருக்காகவும் இதை நாம் விட்டு கொடுக்க கூடாது. கடவுளுக்காக நாம் இதை ஒதுக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே இதற்கான வல்லமையும் அருளையும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள்.